blessed Heavenly Father, with the presence of the Holy Spirit already,
இங்கு ஏற்கனவே உள்ள பரிசுத்தாவியின் பிரசன்னத்தோடு நாங்கள் உம்முடைய பரிசுத்த வார்த்தையை அணுகுகிறோம்.
And although with a bad voice, trying to hold back and speak the words,
வார்த்தைகளை கூற முடியாதபடி தடுக்க முயற்சிக்கிற ஒரு மோசமான குரல் வளத்தோடு இருந்தாலும் என்னால் முடிந்த அளவிற்கு மெதுவாகவும் நிதானமாகவும் பேசி இன்றிரவு எங்கள் மத்தியில் உம்முடைய திவ்ய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் அசைவாடும்படியாக நான் வேண்டிக்
கொள்கிறேன்.
நாங்கள் தேவையுள்ளவர்களாய் இருக்கின்ற காரணத்தால் சர்வ வியாபியாய் இருக்கிற அவரே தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை ஒவ்வொரு இருதயத்திற்கும் அளிப்பாராக. அவர் இன்றிரவு தேவனுடைய நல்ல காரியங்களின் பேரில் எங்களுக்கு போஷிப்பாராக. இன்றிரவு நாங்கள் வார்த்தையின் பேரில் பேசிக் கொண்டிருக்கையில் அநேக மைல்கள் தூரத்தில் உள்ள கல்வாரி அண்டையிலே எங்களுடைய இருதயங்கள் இருப்பதாக ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு கேட்கப்பட்ட தேவனுடைய மகத்தான நியாயத்திற்குக்கான எல்லாவற்றுக்கும் போதுமான கிரயத்தை இயேசுவானவர் இங்கு செலுத்தினாரே. நாங்கள் இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம், அவருடைய மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் இலவசமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக உணர்வோமாக. இன்றிரவு நாங்கள் உலகத்தாரா இல்லாதிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தேவகுமாரனின் விலையேறப்பெற்ற ரத்தத்தின் கிரயத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இன்றிரவு நன்றியுள்ள இருதயங்களோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் எங்களுக்குள்ளாக இருக்கின்ற எல்லாவற்றோடும் ஒரு தூய்மையான கலப்படமற்ற இருதயத்தோடு உம்மை சேவிக்க உம்மண்டை திரும்புவோமாக.
Grant tonight, Father, if there would be some here that does not
இதாவே இன்றிரவே இதை அருளும். உம்மை அறியாத எவரேனும் இங்கிருந்தால் அவர்கள் தங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக சிலுவை அண்டை தாழ்வையான நீதிபரராகிய தேவனண்டை மன்னிப்படையும்படிக்கு வந்து தங்களுடைய பாவங்களை அங்கே அறிக்கையிடுவார்களாக. எங்கள் எல்லோருக்குமே இது ஒரு மகத்தான இரவாய் இருப்பதாக நாங்கள் இதை உம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Now we do realize that there is no one in the earth that is able
இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை போதுமான அளவிற்கு வெளிப்படுத்தக்கூடியவர் இப்பூமியில் எவருமே இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக உணர்கிறோம். ஏனென்றால் வார்த்தையானது ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே வார்த்தையின் ஆக்கியோனாயிருக்கிறார்.
One was sought far in heaven to take the book and to loose the seals. There was found no one in heaven.
பரலோகத்தில் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த முத்திரைகளை உடைப்பதற்காக ஒருவர் தேடப்பட்டபோது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் எவருமே அந்த முத்திரையை உடைக்கவும் அந்த புத்தகத்தை பார்க்கவும் கூட பாத்திரமானாக காணப்படவில்லை.
And there was a lamb there that had been slain since the foundation of the world.
ஆனால் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஒருவர் இருந்தார். அவர் வந்து சிங்காசனத்தின் மேல் இருந்தவருடைய கரத்திலிருந்து புத்தகத்தை வாங்கி அதன் முத்திரைகளை உடைத்து அந்த வார்த்தையை திறந்தார்.
And we are tonight believing and trusting in him.
இப்பொழுது நான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் போது அவரே வார்த்தையை எங்களுக்காக திறந்து கொடுப்பார் என்று நாங்கள் இன்றிரவு அவர் பேரில் நம்பிக்கை வைத்துக் கொண்டும் விசுவாசித்துக் கொண்டும் இருக்கிறோம். நான் ஏற்கனவே அறிவித்தது போல முதல் இரவு கர்த்தராக இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து பேசினேன். அது புதன்கிழமையாயிருந்தது. வியாழக்கிழமை இரவு எல்லாவற்றுக்கும் போதுமான பலி என்பதன் பேரில் பேசினேன்.
And Friday night was on the all-sufficient
வெள்ளிக்கிழமை இரவு எல்லாவற்றுக்கும் போதுமான பாவ நிவர்த்தி பரிபூர்ணம் என்பதன் பேரில் பேசினேன். நீங்கள் அதை கடந்த இரவு கேட்டீர்களா? பரிபூர்ணம் எப்படி நாம் தேவனுடைய பார்வையில் முற்றிலும் குற்றமற்றவர்களாயும் பரிபூர்ணமானவர்களாயும் இருக்க முடியும்? இன்றிரவு கல்லறையில் எழுதல் என்பதன் பேரில் பேசுகிறேன். நாளையும் அதற்கடுத்து வரும் நாட்களிலும் உயிர்த்தெழுதலை குறித்து
பேசவுள்ளேன். For my scripture reading,
இப்பொழுது நான் இன்றிரவு வேத வாசிப்பிற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் 25வது 26வது 27வது வசனங்கள் அடங்கிய பகுதியையே வாசிக்க தேர்ந்தெடுத்துள்ளேன். பேதுரு பேசுகிற இந்த பகுதியை வாசிக்கிறேன்.
David, for David spake concerning him. I foresaw the
அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார்.
Therefore did my heart rejoice, and my tongue was glad.
அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும்.
Because thou will not leave my soul in hell.
என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணப்பட்டீர். கல்லறையிலிருந்து அவரை குறித்த சூழ்நிலை அமைப்பை புரிந்து கொள்வதற்கான என்ன ஒரு அழகான வாசகமாக இன்றிரவு இது அமைந்துள்ளது.
The first thing we wish to draw your attention to is the infallibility.
நாங்கள் முதல் காரியமாக உங்களுடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தையின் பிழையற்ற தன்மைக்கு இழுக்கவே விரும்புகிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு எழுத்தையும் காத்துக் கொள்கிறார். எனவே தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்பதன் பேரில் நம்முடைய சிந்தனைகளை இன்றிரவு பதிய வைக்க நாங்கள் விரும்புகிறோம். அப்பொழுதே நாம் தேவன் தம்முடைய வார்த்தையில் கூறியிருக்கின்ற எந்த காரியமும் சத்தியமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆதாரமாக உறுதி கூற முடியும். விசுவாசமானது நிலையற்ற மணலான கருத்துக்களின் பேரில் அல்லது மனிதனுடைய வேதசாஸ்திரத்தின் பேரில் சார்ந்திராமல், அது அசைக்க முடியாத கற்பாரையாகிய தேவனுடைய நித்திய வார்த்தையின் பேரிலேயே அதனுடைய முடிவான இளைப்பாறும் ஸ்தலத்தை கொண்டுள்ளது. வார்த்தையாயிற்று. தேவன் அதை கூறியிருக்கிறார் என்றால் அப்பொழுது அது என்றென்றைக்கும் சத்தியமாக இருக்கிறது. எனவே அவரால் நான் அதை அந்த விதமான பொருளை கூறவில்லை என்று கூறி ஒருபோதும் அதை திரும்ப மாற்றிக்கொள்ள முடியாது. நான் சில காரியங்களை கூற முடியும், நீங்கள் சில காரியங்களை கூற முடியும், அதன் பின்னர் நாம் அதை திரும்பவும் சாதகமான மனப்பாங்கிற்கேற்றார் போல் மாற்றிக்கொள்கிறோம். ஏனென்றால் நாம் அதை நம்முடைய மிகச்சிறந்த அறிவை கொண்டும் நம்முடைய மிகச்சிறந்த திறமையை கொண்டும்
கூறினோம்.
ஆனால் தேவனோ நம்மிலிருந்து மிகவும் வித்தியாசமானவராயிருக்கிறார். அவர் முடிவற்றவராயிருக்கிறார். ஆகையால் ஒரு காரியம் முற்றிலும் பரிபூர்ணமாக இருந்தால் ஒழிய அவர் அதை கூறுகிறதில்லை. அவர் என்ன கூறினாரோ அதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவோ அதற்காக ஒருபோதும் மன்னிப்பு கேட்கவோ மாட்டார். அது எப்பொழுதுமே சத்தியமாகவே நிலை நிற்கிறது. தேவன் உலகத்தின் பாவங்களுக்காக தம்முடைய குமாரனை உலக தோற்றத்திற்கு முன்பே, ஒருவேளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் உண்மையாக மரிக்க செய்ததே நாம் இயேசுவானவருக்கு கொண்டாடும் இந்த மகத்தான நாட்களாகும். தேவன் வார்த்தையை உரைத்தார். தேவன் அதை உரைக்கிற போது அது பரலோகத்தில் ஒரு முடிவற்ற விளைபயனாய் உள்ளது. அது ஏற்கனவே முற்று பெற்று விட்டது. அது என்ன பொருட்படுத்துகிறது என்பதை மாத்திரம் பற்றிக் கொள்ள கூடுமானால் நாம் என்ன வித்தியாசமான ஜனங்களாக இருப்போம். கீழ்ப்படியாமைக்காக அவருடைய புத்தகத்தில் வைக்கப்பட்டுள்ள நியாயத்தீர்ப்புகளை காணும் போது அது ஒரு மனிதனை ஒவ்வொரு மணி நேரமும் தன்னையே பரிசோதித்து பார்க்க செய்யும். அதே சமயத்தில் தேவன் உண்மையுள்ளவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை வாசிக்கும் போது அது நீதிமானை ஒவ்வொரு மணி நேரமும் கலிகூற செய்யும். எனவே நாம் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றப்படும் என்று நாம் உறுதியாக சார்ந்திருக்க முடியும். நம்முடைய ஆத்துமாக்களை அதன் பேரில் அப்படியே நங்கூரமிட முடியும். அது எப்பொழுதும் அந்த விதமாகவே இருந்து வருகிறது. தேவன் ஜலப்பிரளய உலக அழிவிற்கு முன்னர் நோவாவினிடத்தில் பேசினார். அது ஒருவேளை ஒரு வேதாகமம் எழுதப்படுவதற்கு இல்லை, இந்த வேதாகமம் எழுதப்படுவதற்கு முன்பாக இருக்கலாம். தேவன் ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்றும் தண்ணீர் பூமியை மூடப்போகிறது என்றும் நோவாவிடம் கூறினார். ஆனால் அது சம்பவிப்பதற்கு ஒரு துளி ஆதாரமும் இல்லாமல் எல்லாமே முரணா இருந்தாலும் நோவாவோ பயமடைந்து பேழையை கட்டி அதற்கு ஆயத்தப்படுத்தினார். அது அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் ரட்சிப்பதற்கானதாய் அமைந்திருந்தது. தேவனோ அவனை ஒருபோதும் அழிந்து போகவிடவில்லை. ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையாயிருந்தது. அது சம்பவிக்கும் என்று தேவன் கூறியிருந்த போது அது சம்பவிக்க வேண்டியதாயிருந்தது.
When Job
யோபுவின் புத்தகம் வேதாகமத்தில் காணப்படும் மிக பழமையான புத்தகமாகும். ஒருவேளை அது ஆதியாகமம் எழுதப்படுவதற்கு முன்னரே எழுதப்பட்டு வேதாகமத்தில் சேர்க்கப்பட்டிருக்கலாம். மோசே ஆதியாகமத்தை எழுதினான். யோபு தன்னுடைய புத்தகத்தில் தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணியிருந்த வாக்குதத்தின் பேரில் பயபக்தியாய் சார்ந்திருந்தான். அவன் தன்னுடைய இருதயத்தில் எவ்வித பயமும் இன்றி தன்னுடைய சர்வாங்க தகனமரியின் மூலம் உறுதியாய் நின்றான். தேவன் அதை கூறியிருந்தார் என்பதையும் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார் என்பதையும் அறிந்திருந்தான். ஒவ்வொரு காரியமும் முரணாக செல்வது போன்று தென்பட்ட போதிலும் யோபு உறுதியாக நின்றான். ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் உறுதியானதாக இருந்தது. தேவன் யோபுவிற்கு வாக்கு பண்ணியிருந்தார். யோபு அந்த வாக்குத்தத்தின் பேரில் சார்ந்திருந்தான். ஓ, சபையானது சத்தியமாய் இருக்கிற தேவனுடைய நித்தியமான வார்த்தையின் பேரில் பயபக்தியாய் சார்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை அடையுமானால் நலமாயிருக்குமே. புருஷரும் ஸ்திரீகளும் தேவனையும் அவர் கூறியிருப்பது சத்தியம் என்பதையும் உள்ளார்ந்த உண்மையான மதிப்புடன் ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே என்ன ஒரு வித்தியாசம் காணப்படும்! அங்கே என்ன ஒரு திருத்தம் காணப்படும்! அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே என்ன ஒரு பிரிவினை காணப்படும்! அங்கே என்ன ஒரு சந்தோஷம் காணப்படும்! அங்கே என்ன ஒரு வல்லமை காணப்படும்! சூழ்நிலை என்னவாக காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் அதற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. தேவன் அவனமாக கூறினார். எனவே அதுவே இதனை தீர்த்து வைக்கிறது. யோபு ஏறக்குறைய தன்னுடைய எல்லா சோதனையின் நேர அனுபவங்களிலும் இருந்தபோது அவன் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நீதியுள்ள மனிதனாகவே கண்டறியப்பட்டான். தேவனும் கூட அவன் உத்தமனாய் இருந்தான் என்று கூறியிருந்தார். அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லாதிருந்தனர். சாத்தான், நான் அவனை உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கும்படி செய்வேன் என்று கூறினபடியால் அவனை சோதிக்கும்படியான தனி உரிமை சாத்தானுக்கு அளிக்கப்பட்டது. அவன் ஏறக்குறைய யோபினுடைய ஜீவனையே எடுத்துக்கொள்ள பார்த்தான். அவன் அதை எடுத்துக் கொண்டிருந்திருப்பான். ஆனால் தேவன் ஒரு எல்லைக்கோட்டை வரைந்து, நீ அவனுக்கு எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் அவனுடைய ஜீவனை எடுக்கக் கூடாது என்று கூறியிருந்தார்.
Then when Job stood at the very tempting of the crucial moment, he said,
அதன் பின்னர் யோபு மிகவும் நெருக்கடியான சோதனையின் நேரத்தில் நின்றபோது அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் தேவனை பார்ப்பேன் என்றான். அது எவ்வளவு அந்தகாரமாக தென்பட்டது என்றும் அது எவ்வளவு உண்மையின்மையாக தென்பட்டது என்பதை குறித்தும் கவலையே படாமல் தேவனுடைய நித்திய வாக்குத்தத்தின் பேரில் யோபு தன்னுடைய ஆத்மாவை நங்கூரமிட்டிருந்த ஒரு காரியமாகவே அது இருந்தது. ஓ, நாமும் அதை மாத்திரம் செய்யக்கூடுமானால் நலமாயிருக்குமே. கவனியுங்கள், அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று வாக்குதத்தின் பேரில் சார்ந்திருந்தான். நான் கூற விரும்பும் வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோபு தான் அடக்கமண்ணப்பட வேண்டிய ஸ்தலத்தை குறிப்பிட்டு கூறியிருந்தான். எனவே யோபு மரித்த போது அவன் கூறியிருந்த விதமாகவே
அடக்கமண்ணப்பட்டான்.
ஆபிரகாம் என்னும் பெயர் கொண்ட மற்றொரு மனிதன் இருந்தான். அவன் தேவனை அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொண்டான். அவன் தேவனை விசுவாசித்தான்.
And he called those things which were contrary to the promise God.
தேவன் அவனுக்கு வாக்களித்ததற்கு முரணாய் இருந்த காரியங்களை இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்தான். அவன் தேவனை அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொண்டான். நாட்கள் கடந்து சென்ற போதும், வாரங்கள் கடந்து சென்ற போதும், மாதங்கள் கடந்து சென்ற போதும், வருடங்களும் கூட கடந்து சென்ற போதும் அது ஆபிரகாமை சிறிதேனும் மாற்றமடைய செய்யவே இல்லை. வேதம் அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று கூறியுள்ளது. யாவுமே நாளுக்கு நாள் மெதுவாக கடினமாய்க்கொண்டே வந்த போதிலும் யோபு ஒவ்வொரு நாளும் பலவீனம் அடைவதற்கு பதிலாக பலமடைந்து கொண்டே வந்தான். ஓ, நாம் என்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதியை பெற்றுள்ளோம். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறதை அசாத்தியமாக்கக்கூடிய காரியம் எழும்போது போன்று வித்தியாசமாய் காணப்பட்டாலும், நாம் பயமடைந்து உலக பிரகாரமானவற்றுக்கு திரும்பிவிடாமல் நாம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதன் பேரில் எப்போதும் நின்றதை பார்க்கிலும் அதிக உறுதியாய் நிற்க வேண்டும். தேவன் ஏதோ ஒரு காரியத்தை கூறுகிற போது அதுவே இதனை தீர்த்து வைக்க வேண்டும். ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்தான். ஏனென்றால் அவைகள் வார்த்தைக்கு முரணாயிருந்தன. ஆபிரகாம் அநேக ஆண்டுகளாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்த தன்னுடைய இனிய இருதயமாகிய மனைவி சாராளை இழந்து விட்ட போது, அவன் யோபு அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இடத்திற்கு அருகிலேயே ஒரு பகுதி நிலத்தை வாங்கி அதில் சாராளை அடக்கம் பண்ணினான். ஏனென்று வியக்கிறீர்களா? அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்களே, அவர்கள் அதை கண்டிருந்தனரே, அவர்கள் தேவனோடு தொடர்பு கொண்டிருந்தார்களே. இப்பொழுது ஆபிரகாம் மரித்த போதும் அவன் சாராளோடு அடக்கம்
பண்ணப்பட்டான்.
இப்பொழுது இந்த நபர்கள் அந்த பகுதி நிலத்தை அவனுக்கு இலவசமாக கொடுப்பதை அவன் விரும்பவில்லை. அவன் அதை சாட்சிகளுக்கு முன்பாக கிரயத்திற்கு வாங்கினான். அது ஞானஸ்தானத்திற்கு என்ன ஒரு அழகான மாதிரியா இருக்கிறது! அவனதை சாட்சிகளுக்கு முன்பாக கிரயத்திற்கு வாங்கினான். எனவே அது அவனுடைய உடமையாயிருந்தது. ஓ, அந்த விதமாகத்தான் ஒரு உண்மையான விசுவாசியும் வர வேண்டும். ஏதோ ஒரு மூலையில் நடுவிச் செல்லாமல் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நான் கர்த்தராக இயேசுவிற்கும் பரிசுத்தாவிக்கும் அவருடைய மகத்தான கிரியைகளுக்கும் ஒரு சாட்சியா இருக்கிறேன் என்று நிற்க வேண்டும். நாம் இந்த தீங்கு நாள் அணுகுவதை காணும் போது இன்னும் எவ்வளவு உறுதியாக நிற்க வேண்டும்! அதன் பின்னர் ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்காக இருந்தான். அவனுக்கு வாக்குத்தம் அளிக்கப்பட்டது. ஈசாக்கு மரித்த போது அவனும் ஆபிரகாமோடு அடக்கம் பண்ணப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான்.
Died way down in Egypt. But notice, before he died,
யாக்கோபு எகிப்தில் மரித்து போனான். ஆனால் கவனியுங்கள், அவன் மரிப்பதற்கு முன்னர் அவன் தன் குமாரனாகிய தீர்க்கதரிசியான யோசேப்பினிடத்தில், குமாரனே, இங்கு வா, உன் கையை என் தொடையின் கீழ் வையென்றான். ஏனென்றால் அவன் எப்படி நொண்டியாக்கப்பட்டான் என்றால், கர்த்தருடைய தூதன் அவனுடைய தொடை சண்டை தொட்ட காரணத்தினால் அவன் நொண்டியாக்கப்பட்டார் என்பது நினைவிருக்கும். எனவே அந்த நாள் முதற் கொண்டு அவன் நொண்டி நொண்டி நடந்தான். அவன், உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து நீ இங்கே எகிப்திலே என்னை அடக்கம் பண்ண மாட்டாய் என்று நம்முடைய பிதாக்களின் தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். ஏன்? ஓ, அவர்கள் வார்த்தையை உடையவர்களாய் இருந்தனர். அவர்கள் வெளிப்பாட்டை உடையவர்களாய் இருந்தனரே. தெய்வீக வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அதை கூறும்படியாக நான் இங்கே சற்று நிறுத்துவேனாக. அது ஸ்தாபனத்தின் மேல் அல்ல, ஸ்தாபன அமைப்பின் பேரில் அல்ல, பிரமாணங்களின் பேரில் அல்ல, அல்லது கோட்பாடுகளின் மேல் அல்ல, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சத்தியத்தின் பேரில் கட்டப்பட்டுள்ளது. ஏதேன் தோட்டத்தில் ஆபேல் இருந்தபோது முதல் சபையானது துவங்கினது. அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும் என்பதை எப்படி அறிந்து கொண்டான்? ஏன் அவன் காயின் செய்தது போல பழங்களை கொண்டு வரவில்லை? ஆனால் அவனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இயேசு ஒருமுறை பேசுகையில், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை மோசே என்றும் எலியா என்றும் சொல்லுகிறார்கள் என்றனர். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் பாருங்கள், அது யாரோ ஒருவர் என்ன நினைக்கிறார் என்பதன் பேரில் சார்ந்திராமல் அது சத்தியமாக இருப்பதை நீங்கள் என்னவென்று அறிந்துள்ளீர்கள் என்பதாய் உள்ளது. எனவே நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்ற அந்த கேள்வி நாம் ஒவ்வொருவரையும் இன்றிரவில் முகமுகமாய் சந்திக்க வேண்டியதாய் உள்ளது. பேதுருவோ பிரதியுத்தரமாக, எவ்வித ஒரு தயக்கமும் இன்றி நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு எல்லோருடைய இருதயங்களின் ரகசியங்களையும் அறிந்திருந்தபடியால், அவர் வேறு யாரும் இன்றி மாம்சத்தில் வெளிப்பட்ட யெகோவாவா இருந்தபடியால், அவர் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். ஜனங்களாகிய நாம் அதை பெற வரும்போது, லூத்திரங்களாகிய நாங்கள் விசுவாசத்தினால் நடக்க விரும்புகிறோம், மெத்தோடிஸ்ட்களாகிய நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள சத்தமிட விரும்புகிறோம், பெந்தேகோஸ்தேக்களாகிய நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள அந்நிய பாஷைகளினால் பேச விரும்புகிறீர்கள். ஆனால் அதுவோ அதிலிருந்து கோடிக்கணக்கான மைல்கள் தூரம் கொண்ட வித்தியாசமாய் உள்ளது.
Of the Lord Jesus Christ, the person of his being made manifest in the heart.
அது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே தனிப்பட்ட முறையில் தம்மை குறித்து இருதயத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வீக வெளிப்பாடாய் இருக்கிறது. அது மத்தேயுவில் பரிபூர்ணமாக கிரியை செய்கிறது. 24:5-24 இல்லை, யோவான் 5:24
My words and believeth on him that sent me has
everlasting life. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டிருந்த வேறெந்த செயல்பாட்டின் காரணமாயும் அல்ல, எந்த உணர்ச்சி வசப்படுதலினாலும் அல்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கிறிஸ்துவானவரே பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தினதை பெற்றுக் கொண்ட சாக்கியமுடையவர்களாய் நீங்கள் இருந்து வருகிற காரணத்தினாலே ஆகும். யாக்கோபு அவர் மரித்த போது அவருடைய குமாரனால் அவருடைய சரீரம் கொண்டு செல்லப்பட்டு புனித தேசத்தில் பாலஸ்தீனாவில் ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள் மற்றும் யோபுவோடு அவன் அடக்கமண்டப்பட்டான். அப்பொழுது யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் எகிப்தில் செழிப்புற்றிருந்தான். அவன் தேவனை அறிந்திருந்தான். தேவன் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அவன் மரிக்கும் போது, நீங்கள் என்னுடைய எலும்புகளை இங்கே அடக்கமண்ட வேண்டாம், ஆனால் என்றோ ஒரு நாள் தேவன் உங்களை நிச்சயமாக சந்திப்பார் என்றான். ஏன் அவன் அவர்கள் 400 வருடங்கள் இந்த தேசத்தில் சேமிப்பார்கள், ஆனாலும் நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்று மோசேயினிடத்தில் கூறப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் பேரில் பயபக்தியாய் சார்ந்திருந்தான். அவன் வார்த்தையின் பேரில் பயபக்தியாய் சார்ந்திருந்தான். நீங்கள் கவனிப்பில்லையானால் இது இங்கு என்ன ஒரு அழகான எடுத்துக்காட்டாய் உள்ளது. ஒவ்வொரு எபிரேயனும் ஆளோட்டிகளின் வாரினால் தங்களுடைய முதுகில் பெற்ற வீங்கின காயத்தோடு கடந்து செல்லும் போது அவன் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய யோசேப்பின் எலும்புகளை நோக்கி பார்த்து, என்றோ ஒரு நாள் அவர்கள் அங்கிருந்து செல்லப்போவதாக இருந்ததை அவன் அறிந்து கொண்டான். ஏனென்றால் என்றோ ஒரு நாள் அவர்கள் வெளியே செல்லப்போவதற்கு ஒரு ஞாபக சின்னமாகவே அங்கே அந்த எலும்புகள்
விடப்பட்டிருந்தன.
சுமார் 15 or 18 ஆண்டுகளுக்கு முன்னர், பில்லிப்பால் சுமார் 5 சிறுவனாக இருந்தபோது, நாங்கள் ஒரு சிறுமலரை எடுத்துக்கொண்டு அவனுடைய தாயாரின் கல்லறைக்கு ஒரு நாள் அதிகாலை ஈஸ்டர் தினத்தன்று சென்றிருந்தோம். அப்பொழுது சூரியனோ தன்னுடைய முதல் கதிரொளியோடு உதயமாய் கொண்டிருந்தது. அதாவது அது காலை பொழுதிற்கு சற்று முன்னதாக இருந்தது. அப்பொழுது ஆராதனைக்கு சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது நாங்கள் அவனுடைய குட்டி தங்கையும் அவனுடைய தாயாரும் அடக்கமண்டப்பட்டிருந்த கல்லறை எண்டை நடந்து சென்ற போது, இந்த சிறுவன் தன்னுடைய தொப்பியை கழற்றிக்
கொண்டான்.
பின்னர் அவன் வாயை மூடிக்கொண்டு அழத் தொடங்கி, அப்பா, அம்மா அங்கே கீழே உள்ள கல்லறை குழியிலா இருக்கிறார்கள் என்று கேட்டான். அதற்கு நானோ, இல்லை மகனே, அவள் அங்கே கீழே உள்ள அந்த கல்லறையில் இல்லை. அவள் உன்னையும் என்னையும் காட்டிலும் கோடிக்கணக்கான மனதினை கொண்ட ஒரு மேலான நிலையில் இருக்கிறாள் என்றேன். அப்பொழுது அவனோ, நான் மீண்டும் அம்மாவை காண்பேனா என்று கேட்டான். அதற்கு நான், தேவனுடைய கிருபையினால் நீ அதனை வாஞ்சிப்பாயானால் உன்னால் அவளை மீண்டும் காண முடியும் என்று. அப்பொழுது அவனோ, அவளுடைய சரீரம் இந்த கல்லறையிலிருந்து மேலே எழும்பி வருமா என்று கேட்டான். அதற்கு நான், தேனே, உன்னுடைய கண்களை மூடிக்கொள், நான் உனக்கு ஒரு சிறு கதையை கூறவுள்ளேன், அநேக ஆண்டுகளுக்கு முன்னறி காலையில் ஒரு கலரை வெறுமையாக விடப்பட்டிருந்தது
என்றேன்.
மேலும் நான் அது ஒரு நினைவு சின்னமாய் உள்ளது என்றும் தேவனுக்குள் நித்திரடைந்தவர்களையும் கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட கொண்டு வருவார் என்றும் கூறினேன். நான் எவ்வித சந்தேகத்தின் நிழலுக்கும் இடமின்றி தேவனுடைய நித்திய வாக்குத்தத்தின் பேரில் பயபக்தியோடு சார்ந்துள்ளேன். பண்டைய யோபுவை போல் நாம் சாம்பலுக்கு சாம்பல், மண்ணுக்கு மண் என்று கூறுவதை கேட்கும் போது அது நமக்கு லாங் ஃபெலோ என்பவர் கூறினதையே நினைப்பூட்டுகிறது. வாழ்க்கை ஒரு வெற்று கனவுதான் என துயரமிகு பாக்களி என்னிடம் கூறாதே, ஏனெனில் உறங்கும் ஆத்மா மரித்திருக்கிறது, காரியங்கள் தென்படுபவை போல் அவை இருப்பதில்லை. மேலும் அவர், ஆம், உண்மையானது வாழ்க்கை, உள்ளார்ந்தது வாழ்க்கை, கல்லறை அதனுடைய குறிக்கோள் அல்ல, நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று உரைக்கப்பட்டது ஆத்துமாவை குறித்ததல்ல என்று உரைத்தார். அவர்கள் அதை ஒரு ஆவிக்குரிய சரீரம் என்று அழைக்கின்றனர். அதாவது நாம் இங்கிருந்து பிரிந்து செல்லும் போது நாம் வேறெங்கோ ஒரு இடத்திற்குள்ளாக செல்கிறோம். அது என்னவாயிருந்தாலும் நான் அப்போஸ்தலனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். அவன் பூமிக்குரிய இந்த கூடாரம் அல்லது வாசஸ்தலம் அழிந்து போனாலும் நாம் இதிலிருந்து குடிபெயர்ந்து அதற்குள்ளாக செல்லும்படியாக ஏற்கனவே ஒன்று நமக்காக காத்திருக்கிறது என்று
கூறியுள்ளான்.
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு மற்றும் எல்லா தீர்க்கதரிசிகளுமே ஒரு உயிர்த்தெழுதல் வரப்போகிறது என்றும் மீட்பர் வரப்போகிறார் என்றும் நம்பிக்கை கொண்டு விசுவாசித்தனர். அவர்கள் அவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தனர். ஏரோக்கு அவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தான். பயபக்தியோடு சார்ந்திருந்து தன்னுடைய சாட்சியை அதனோடு
முத்தரித்தான்.
ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல், எரேமியா, எசேக்கியல் முதலானோர் மேசியா வருவார் என்ற அந்த நேரத்தினை நோக்கியவாறு பயபக்தியாய் சார்ந்திருந்தனர். அவர்கள் மறித்த போது அவர்களுடைய ஆத்துமாக்கள் பரதீசுக்குள்ளாக சென்றனர். அவர்கள் தேவனுடைய சமூகத்திற்குள் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் நாம் அதை கடந்த இரவு பார்த்தோம். காளை வெள்ளாட்டு கடாக்களின் ரத்தமானது அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாதாயிருந்தது. அது பாவங்களை மாத்திரம் மூடி பரிபூர்ண பலியானது வரப்போகும் ஒரு நாளை குறித்தே பேசினது. மேலும் மிருகத்தில் உள்ள ரத்தமானது ஆராதனை செய்கிறவன் மேல் திரும்பவும் வர முடியாதிருந்த காரணத்தால் அப்பொழுது அவன் அவ்விதமான பலிகளை செலுத்துவது நிறுத்தப்பட முடியாதாயிருந்தது. ஆனால் தேவகுமாரன் மறித்த போது அவர் வேறு யாருமின்றி தேவனாயிருந்த அவருக்குள் இருந்த ஜீவன் திரும்பி வந்து தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக நம்மை சுவிகார புத்தராக்கி கொண்டது. எனவே இப்பொழுது நாம் அவருடைய ரத்தத்திலிருந்து வந்த ஜீவனால் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே செல்கையில் துரிதமாக கவனியுங்கள். முன்னர் பழைய ஏற்பாட்டில் விசுவாசமாக இருந்து ஆராதித்து விசுவாசத்தில் மரித்து அந்த நேரத்திற்காக காத்திருந்தனர். அந்த தீர்க்கதரிசிகள் அதை செய்ததற்கும் பாலஸ்தீனாவில் தங்களை அடக்கம் பண்ண வேண்டும் என்றும் கூறினதற்கும் காரணம் என்னவெனில், உயிர்த்தெழுதல் எகிப்தில் சம்பவிக்கப் போகிறதில்லை என்றும் அது பாலஸ்தீனாவில் மாத்திரமே சம்பவிக்கப் போகிறது என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். அதைத்தான் நானும் இன்றிரவு கூறுகிறேன். நான் எல்லா விதமான பெயர்களையும் பெற்றுக் கொண்டேன். ஜனங்கள் என்னை என்னவென்று அழைக்கிறார்கள் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. அது எனக்கு எந்த ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இதை அறிந்து கொள்வதேயாகும். அதாவது நான் மரித்திருக்கிறேன், என்னுடைய ஜீவன் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டு தேவனின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டுள்ளது. எனவே அப்பொழுது அவர் என்னை மரித்தோர் மத்தியிலிருந்து கூப்பிடும் போது நான் அந்நாளில் மறுபுத்திரமருளுவேன். கிறிஸ்துவுக்குள் என்னை அடக்கம் பண்ணுங்கள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை தேவன் அந்நாளில் அவரோடு கொண்டு வருவார். நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 12:13, எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாகிறோம் என்று உரைக்கிறது. நாம் பூமியின் மேல் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டு உலக பிரகாரமான காரியங்களை தேடாமல் அவர் தம்முடைய மகிமையில் வரும்போது எல்லையற்ற சமுத்திரத்தை ஆளுகை செய்து வரும் அந்த தோற்றுவிக்கப்பட்ட ராஜாவின் வருகைக்காகவே எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நாம் அவருடைய வருகைக்காகவே எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆகையால் என்னுடைய சிந்தையில் யாதொரு சந்தேகமும் இல்லை. அதைத்தான் இயேசுவானவரும் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது தம்முடைய சிந்தையில் கொண்டிருந்தார். அது தேவனுடைய பிழையற்ற நித்திய வார்த்தையாயிருந்தது. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்தோம். முழு தேவத்துவமும் அவருக்குள் இருந்தது. அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் ஒரு மானிட ரூபத்துக்குள் வாசமானினார். தேவனுடைய ஆவிக்குரிய சரீரம், அவர் தேவனுடைய மகத்தான சாயலில் மனிதரை உண்டாக்கி அதன் பின்னர் அவரை பூமியில் வைத்தார். அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. தேவன் ஒரு சரீரம் இல்லாதவராய் இருக்கவில்லை. தேவன் ஒரு சரீரத்தை உடையவராய் இருக்கிறார். அது ஒரு மனிதனை போன்றே காணப்படுகிறது. மோசே அதை கண்டான், மற்றவர்களும் அதை கண்டனர். அது ஒரு மனிதனை போன்றே காணப்படுகிறது. அது இதை குறித்து அது என்னவாய் இருக்கிறது என்பதை குறித்ததுமான ஒரு மறுபதிப்பாயிருக்கிறது. பூமியின் மேலுள்ள ஒவ்வொரு காரியமும் அழகும் இனிமையும், பூமியின் அழகும். நாம் இவ்வுலகத்தை விட்டு செல்லும் போது இதை பார்க்கலும் மேம்பட்ட நிலையில் நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மாதிரிகளாகவே உலகில் உள்ளதே என்று வேறொன்றுக்கும் இல்லை. ஏனென்றால் பூமியில் உள்ள ஒவ்வொரு காரியமும் அப்படியே பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு மாதிரியாகவே அமைந்துள்ளன. நன்மையான ஒவ்வொரு காரியமும், நீதியான ஒவ்வொரு காரியமும், அழகான ஒவ்வொரு காரியமும், மரங்களும் பறவைகளும், ஒவ்வொரு காரியமும் அப்படியே பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு மாதிரியாகவே உள்ளன. நம்முடைய சொந்த ஜீவியமும் ஒரு மாதிரியாக உள்ளது. அது வெறுமன ஒரு நிழலாய் உள்ளதே என்று உண்மையான காரியமாயில்லை. அது நிழற்பட வடிவில் உள்ளது. அது புகைப்பட வடிவில் தோன்றுவதற்கு மரணத்தை எடுத்துக்கொண்டு நாம் தோன்றின ஆவிக்குரிய சரத்துக்குள்ளாக நம்மை மீண்டும் பொருத்துகிறது. அதன் பின்னர் நாம் அவருக்கொப்பான ஒரு உயிர்த்தெழுந்த சரத்தில் வருகிறோம். என்ன ஒரு அழகு! அழகாய் மட்டுமின்றி அது உண்மையானதாயும் நாம் அவரை போன்று இருப்போம் என்ற பயபக்திக்குரிய தேவனுடைய நித்திய வார்த்தையின் சத்தியமாயிருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், இயேசு எல்லா தேவனுடைய வல்லமைகளையும் தனக்குள் உடையவராயிருந்தார். ஆனால் அவர் சாத்தானை சந்தித்த போது அவர் தன்னுடைய வல்லமைகளில் எதையுமே ஒருபோதும் உபயோகிக்கவே இல்லை. அவர் வார்த்தையை மாத்திரமே சுட்டிக்காட்டினாரே, அவர் அதைத்தான் செய்தார். அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறினார். அப்படியானால் நீங்கள் சபையில் இருப்பது போன்ற ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் இருக்க நீங்கள் வீட்டில் தரித்திருக்கலாம் என்று எப்படி உங்களால் கூற முடியும்? உங்களால் அதை செய்ய முடியாது. வார்த்தையை வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே வார்த்தையை போஷிக்கிறார். வேதமானது அவருடைய சபைக்கான ஆவிக்குரிய ஆகாரமாய் உள்ளது. பரிசுத்த ஆவியானவரே அதை உங்களிடக்கு கொண்டு வந்து அதை இருதயத்தில் வைத்து அதற்கு நன்றி செலுத்தும் தண்ணீரால் நீர் பாய்ச்சுகிறார். ஒவ்வொரு தெய்வீக வாக்குத்தத்தமும் சரியாக தேவர் அது என்ன செய்யும் என்று கூறினாரோ அதனை உண்டு பண்ணும். அது உண்டு பண்ணப்படத்தான் வேண்டும். அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. அது ஜீவனாயிருக்கிறது. இப்பொழுது எனக்கு இன்னும் அரை மணி நேரம் மட்டுமே இருந்தது என்பதையே நான் மறந்து போய்விட்டேன். எனவே நான் கூற வேண்டும் என்று இருப்பதை கூறுவதற்கு அதிக நேரமாகிவிடுகிறது. ஆனால் இயேசுவானவருடைய ஜீவியத்தின் கடைசி மணி வேளையில் இல்லை, 2 மணி நேரத்துக்கு முன்னர் அவருடைய ஜீவியத்தை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பதை கவனியுங்கள். யாரோ ஒருவர் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம், இது சம்பவிக்க வேண்டும், அது சம்பவிக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு நான், அது 1 மணி நேரத்தில் நிகழக்கூடும் என்றேன். நீங்கள் 22 சங்கீதத்தை வாசிப்பீர்களேயானால், சிலுவையில் அவருடைய மரண வேலையை கவனித்து பார்ப்பீர்களேயானால், அவருடைய ஜீவியத்தின் கடைசி 2 அல்லது 3 மணி நேரத்தில் எத்தனை நிறைவேற்றப்படாத தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பதை நான் இப்பொழுது சற்று மறந்துவிட்டேன். நிச்சயமாக தாவீது அதை குறித்து கதறின போது அவர்களின் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பனவற்றை கூறினான். அதன் பின்னர் நீங்கள் சத்தியத்தை, பிழையற்ற தேவனுடைய வார்த்தையின் பாகத்தை, மற்றொரு காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேதம் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று உரைத்துள்ளது. ஏனென்றால் அது பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி எவ்வித பழுதுமற்றதாக இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது. அவர் மரித்தபோது அந்த நேரத்தில் அவர்களோ ஒரு சுத்தியலை கொண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்க சென்றனர். ஆனால் அதற்கு சற்று முன்னர்தான், அந்த மிக நெருக்கடியான நேரத்தை நோக்கி பாருங்கள், அந்த மனிதன் சுத்தியலோடு அவருடைய கால் எலும்புகளை முறிக்க ஆயத்தமாயிருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ அவருடைய சரீரத்தில் உள்ள எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று உரைத்திருந்தது. அது எப்படி சம்பவிக்கப் போகின்றது? நாம் துரிதமாக முடிக்க வேண்டியதாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நித்தியமானதாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமாயிருக்குமானால் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாய் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் எழும்பி வருவர். தேவன் தம்முடைய வார்த்தைக்கு கடமைப்பட்டவராய் அவர் உங்களை ரட்சிப்பது போன்றே உங்களை சுகப்படுத்த வேண்டியவராய் இருக்கிறார். ஏனென்றால் அது அவராயும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தையாயும் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அதிலிருந்து எதையுமே எடுத்து போட நமக்கு உரிமையே கிடையாது. ஆனால் அது சத்தியமாய் இருக்கிறது என்று கூற வேண்டும். அதை விசுவாசியுங்கள். என்ன சம்பவித்தாலும் கவலைப்படாமல் அதை எப்படியாவது விசுவாசியுங்கள். அந்த விதமாகத்தான் மற்றவர்களும் அதை விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. எனவே நாம் அதிலிருந்து விலக்கப்பட்டிருக்கவில்லை. தேவன் இஸ்ரவேலருக்கு பாலஸ்தீனாவை கொடுத்தார். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு அங்குல நிலத்திற்காகவும் அவர்கள் போரிட வேண்டியதாக இருந்தது. வாக்கு தத்தம் உங்களுடையதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் உரிமை கோரும் ஒவ்வொரு அங்கலத்திற்காகவும் நீங்கள் போரிட வேண்டியதாக இருக்கிறது. பிசாசு அதற்கு போரிடுவான். நிச்சயமாகவே அவன் போரிடுவான். ஆனால் கவனியுங்கள், அவர்கள் நம்முடைய கத்தராகிய இயேசுவின் கால் எலும்புகளை முறிக்க ஆயத்தமாக இருந்த போது அந்த சுத்தியல் அந்த கால் எலும்பை அடித்து முறித்திருக்குமானால் அப்பொழுது தேவன் பொய்யானவராக கண்டறியப்பட்டிருந்திருப்பார். ஆனால் அந்த வெளியேறப்பட்ட சரீரத்தில் அந்த சுத்தியலை அடிக்க வேதனைக்குரிய இருள் சூழ்ந்த முழு அந்தகாரத்தில் உள்ள பிசாசுகள் அனைத்தாலுமே முடியாமல் போயிற்று. ஏனென்றால் அதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னரே தாவீது அவருடைய சரீரத்தில் உள்ள எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று கூறியிருந்தார். தேவனுடைய வார்த்தை சத்தியமுள்ளதாய் நிற்க வேண்டியதாய் இருந்தது. ஆனால் அப்பொழுது அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஒரு ஈட்டியை எடுத்து அவருடைய விலாவில் உருவ குத்தின போது அவர்கள் என் கைகளையும் என் விலாவையும் உருவ குத்தினார்கள் என்று வேதம் கூறியிருந்தது நிறைவேறும்படியாக ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தன. வார்த்தை நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது அவர் மரித்துக் கொண்டிருந்த போது அது என்ன ஒரு திகில் உண்டாக்குகிற வேலையா இருந்தது. நான் அந்த பாடலை குறித்து நினைத்து பார்க்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் புலவன் எழுதின அந்த பாடலை நான் நினைக்கும் போது உண்மையாகவே அது எனக்கு நடுக்கம் தருகிற உணர்வையே உண்டாக்குகிறது. பிளவுண்ட கற்பாறைகளுக்கும் இருள் சூழ்ந்த வானங்களுக்கும் மத்தியில் என் இரட்சகர் தன்னுடைய தலையை சாய்த்து மரித்தார். கிடிந்த திரையானது பரலோகத்தின் சந்தோஷத்துக்கும் முடிவற்ற நாளுக்கும் வழியை வெளிப்படுத்தினது. அவர் அங்கே ரத்தமடிய மறித்துக் கொண்டும் தொங்கிக் கொண்டும் இருக்கையில் அவர் தம்முடைய தலையை சாய்த்து மறித்த போது தேவன் தம்முடைய சாயலின்படி உண்டாக்கிற மானிட சிறச்சிகளை மீட்க அதை போன்ற அப்பெயர்ப்பட்ட ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டியதா இருக்கிறது என்று சூரியன் எண்ணி அவர்கள் மேல் பிரகாசியாதபடி தனக்குத்தானே மிகவும் வெட்கமடைந்து கொண்டது. சூரியன் அந்த வேளையில் பூமியின் மேல் பிரகாசிக்க மறுத்துவிட்டது. சந்திரனும் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து பின்னிட்டு திரும்பும் அளவிற்கு அவ்வளவு தடுமாற்றம் அடைந்தது. நட்சத்திரங்களும் பூமிக்கு தங்களுடைய ஒளியை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டன. பாவம் என்ன ஒரு பயங்கரமான காரியமாக இருக்க வேண்டும்! எப்படியாய் தேவன் அதனோடு ஈடுபட வேண்டியதாக இருந்தது! அந்த பரியாசக்கார ஆசாரியர்கள் துப்பின எச்சில்கள் அவருடைய முகத்தில் வழிந்து கொண்டிருந்தது. ஒரு மனிதன் ஒரு கோலினால் அவருடைய தலையின் மேல் அடித்து, நீர் ஒரு தீர்க்கதரிசியானால் உம்மை அடித்தது யார் என்று எங்களுக்கு சொல்லும் என்றான். அவர்களில் ஒருவன் அவருடைய முகத்திலிருந்து தாடியை பிடுங்கி அவருடைய முகத்தில் அரைந்த போது அவரே நம்முடைய பாடுகளை அவர் மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அவர், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்திருந்தால் நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்திற்கு அனுப்புவாரே என்றார். அதை மாற்றியிருந்திருக்க முடியும். ஆனால் எப்படி அவரால் அதை செய்திருக்க முடியும்? அவரால் அதை செய்ய முடியவில்லையே. ஏனென்றால் அது தன்னுடைய சொந்த பிள்ளைகளே அவருடைய ரத்தத்துக்காக கூக்குரலிட்டுக் கொண்டிருந்ததா இருந்தது. ஒரு தந்தையினுடைய ஒரு தகப்பனுடைய தங்களுடைய சொந்த தகப்பனுடைய ரத்தத்திற்காக தன்னுடைய சொந்த பிள்ளைகளே அந்தகாரத்தில் கூக்குரலிட்டுக் கொண்டிருப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அந்த காரணத்தினால்தான் அவரால் மறிப்பதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது இருந்தது. அவர் மறித்திருக்காவிடில் அது அவருடைய பிள்ளைகளுக்கான ஆக்கிரத்தீர்ப்பாய் இருந்திருக்கும். அது சிருஷ்டிகளுக்கான ஆக்கிரத்தீர்ப்பாய் இருந்திருக்கும். ஆனால் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க அவர் மறிக்க வேண்டியதாய் இருந்தது. அவர் மறித்த போது, அவர் தம்முடைய தலையை சாய்த்த போது, இந்த பூமியானது நிலைமையர்ந்து போகும் அளவிற்கு நடுக்கம் அடைந்திருந்தது. அது நடுக்கமுற்று ஆட்டங்கண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று கூறியுள்ளது. பூமி அசைந்து கன்மலைகளும் பிளந்தன. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிடிந்தது. பலிபீடங்கள் நிலை மாறின. ஜீவனுள்ள தேவகுமாரன் மரித்தார். சூரியனதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு அவர் அப்படிப்பட்ட மரணம் எய்தினார். சந்திரனதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு அவர் அப்படிப்பட்ட மரணம் எய்தினார். நட்சத்திரங்களதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு அவர் அப்படிப்பட்ட மரணம் எய்தினார். பூமி அதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு அவர் அப்படிப்பட்ட மரணம் எழுதினார். மூலக்கூறுகள் அதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு, வளிமண்டலங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு அவர் அப்படிப்பட்ட மரணம் எழுதினார். அது தேவனுடைய குமாரன் என்பதை ஒவ்வொரு காரியமும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தவறி போக முடியவில்லை. அந்த வித்து சர்பத்தினுடைய தலையை நசுக்கும் என்று ஏதேன் தோட்டம் முதற்கொண்டே அவர் வாக்களிக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது அவருக்கு என்ன சம்பவித்தது? அவர் சிறுமையிலிருந்து இறக்கப்பட்டு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புவின் கல்லறையில் வைக்கப்பட்ட போது அவர் எங்கே சென்றார்? அவர் மிகவும் தரித்திரராயிருந்தார். அவருக்கு தம்முடைய தலையை சாய்க்க ஒரு இடமும் இல்லாதிருந்தது. அவர் ஒரு முறைதவறி பிறந்த பிள்ளை என்ற ஒரு முறைகேடான பெயரை தனக்கு பின்னே கொண்டவராக அவர் ஒரு முன்னணியில் பிறந்தார். அவர் பூமியிலே நகைக்கப்பட்டார், வேடிக்கையாக்கப்பட்டார், பரிகாசம் பண்ணப்பட்டார். அவர் வேடிக்கையாக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டார். அவர் மறித்த போது அவர் இரண்டு கல்வர்களுக்கு மத்தியிலே தலையாய தண்டனையான சிலுவை மரணத்தினூடாகவே மறிக்க வேண்டியதாக இருந்தது. அவரை அடக்கம் பண்ண ஓர் இடம் கூட இல்லாதிருந்தது. அவர் மற்றொரு மனிதனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். அதே பரலோகத்தின் தேவன் தாமே பூமிக்கு வருகிறாரே. நாம் ஒரு சிறு துன்பத்தினூடாக செல்ல வேண்டும் என்னும் போது நாம் யார் என்றும், நாம் யாருக்காக அவ்வாறு செய்கிறோம் என்றும் எண்ணி பார்க்கிறோமா? ரோம போர் சேவகனும் மெய்யாகவே அது தேவகுமாரன் தான் என்றான். பாவியும் அதனை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது. யூதாஸ் நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டிக் கொடுத்து விட்டேன் என்றார். அவர் அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது. முழு பூமியும் அதை அடையாளம் கண்டுகொண்டது. அதன் பின்னர் அவர் எங்கே சென்றார்? ஒரு மனிதன் மறிக்கிற போது அது இதனை முடித்து விடுகிறதா? இல்லை ஐயா, அவர் அந்த விதமாக மறிக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் அந்த விதமாக மறிப்பார் என்று தேவனுடைய வேதம் கூறியிருந்தது. அவர் தேவனுடைய வார்த்தையை நம்பியிருந்தார். அந்த காரணத்தினால் அவரால் தன்னுடைய ஜீவியத்தில் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேர் என்று கூற முடிந்தது. ஏனென்றால் தாவீது ஆவியின் ஏவுதலின் கீழ் வேதாகமத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே கூறினார். வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியாகி தேவனுடைய மனுஷன் தாவீது கூறும்போது, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமானை அழிவை காண ஒட்டீர் என்றான். இயேசு, இந்த சரீரத்தை அடித்து போடுங்கள், மூன்று நாட்களுக்குள்ளே நான் அதை எழுப்புவேன் என்றார். தேவனுடைய வார்த்தை தவறி போக முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஓ என்னே, அவரால் அதன் பேரில் பயபக்தியாய் சார்ந்திருக்க முடிந்ததென்றால், தேவனுடைய வார்த்தை தவறி போக முடியாது என்று விசுவாசிக்க முடிந்ததென்றால், நாம் பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்றும், அதே நம்முடைய இதயத்தில் நம்முடைய மீட்பர் ஜீவிக்கிறார் என்பதை இப்பொழுதே நாம் அறிந்துள்ளோம் என்பதற்கு ஒரு சாட்சியாய் உள்ளது என்றும், என்றோ ஒரு நாளில் அவர் மீண்டும் வருவார் என்பதன் பேரிலும் நாம் எவ்வளவு அதிக பயபக்தியோடு சார்ந்திருக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று நிச்சயமாக நம்பி இருக்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள், அங்குதான் அவர் இருந்தார். அந்த சரீரத்தின் ஒரு உயிரணுவும் அழிந்து போக கூடாது என்பதை அவர் அறிந்திருந்தார். 72 மணி நேரத்தில் அதற்கு அழிவு உண்டாகின்றது. அந்த காரணத்தினால் தான் அவர் ஒருபோதும் மூன்று நாட்கள் தரித்திருக்கவே இல்லை. அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மறித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் உயிர்த்தெழுந்தார். ஆனால் அது மூன்று நாட்களுக்குள் சம்பவித்தவையாயிருந்தது. அந்த மூன்று நாட்களுக்குள் அவர் மீண்டும் உயிரோடு இட வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் தேவனுடைய வார்த்தையை நம்பியிருந்தார். இதோ அவர் செல்கிறாரே. அவர் ஜீவனை விட்ட போது அவர் எங்கே சென்றார்? வேதம். அவர் ஏறினார். அவர் நோவாவின் காலத்தில் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது மனம் திரும்பாமல் போன காவலுள்ள ஆத்துமாக்களுக்கு போய் பிரசங்கித்தார் என்று கூறியுள்ளது. அவருடைய ஆத்துமா, அவருடைய ஆவி, அவருடைய சொந்த ஆவிக்குரிய சரீரம் கீழே சென்றது. நாம் அவரை பின்தொடர்வோமாக. இன்றிரவு ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் அவரை பின்தொடர்ந்து செல்ல விரும்புவீர்களா? அவர் எங்கே சென்றார் என்பதை நாம் காண்போமாக.
மானிட வர்க்கங்கள் வாழும் பகுதிக்கு கீழே பிசாசின் அதிகார எல்லை உள்ளது. அதற்கு கீழே, இதற்கு சற்று மேலே அநீதி உள்ள ஆத்துமாக்கள் இருக்கின்றன. அதற்கு கீழேதான் சாத்தானின் ராஜ்யம் பாதாளம் உள்ளது. பரிசுத்த ஆவியானவரோ நமக்கு மேலே இருக்கிறார். அதற்கு கீழே உள்ள பலிபீடத்தில் நீதிமான்களின் ஆத்துமாக்கள் உள்ளன. அதன் பின்னர் தேவன் தாமே எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறார். ஒன்று கீழ்நோக்கி செல்கிறது, ஒன்று மேல் நோக்கி செல்கிறது. பூமியின் மேலுள்ள இரண்டு ஆவிகளே இந்த பூமியில் உள்ள ஜனங்களை இயக்குகின்றன. மறித்த போது அவர் அங்கே கீழே உள்ள பிசாசின் மண்டலத்திற்கு மேலே செல்கிறார். வெள்ளிக்கிழமை பிற்பகல் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் இழக்கப்பட்டோரின் சலத்தின் வாசலை தட்டுவதை என்னால் காண முடிகிறது. நாம் அவரை ஒரு நிமிடம் பின்தொடர்வோமாக. வாசல் திறக்கிறது. அங்கே ஸ்திரீகள் இருந்தனர், அங்கே புருஷர்கள் இருந்தனர், அங்கே வாலிப ஸ்திரீகள் இருந்தனர், அங்கே வயோதிகர்களும் இருந்தனர். அவர்கள் எல்லோருமே இடக்கப்பட்ட ஆத்மாக்களின் சிறையிருப்பு என்று அழைக்கப்பட்ட அந்த பயங்கரமான இடத்தில் இருந்தனர். எனக்கு நேரம் இருந்தால் நான் அதை உங்களுக்கு கூறியிருப்பேன். அது ஒரு தரிசனமாயிருக்கலாம். ஆனால் ஒரு சமயம் நான் பாவியாய் இருந்தபோது எனக்கு அறுவை சிகிச்சை நடந்தபோது அந்த ஸ்தலத்திற்கு சென்றேன். அப்பொழுது நான் இரக்கத்திற்காக கூக்குரலிட்டேன். நான் தரிசனத்தில் இருந்து தெளிந்த போது நான் மேற்கு திசையில் என் கைகளை வானத்தை நோக்கியவாறு மேலே உயர்த்தி கொண்டு நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சிலுவையின் ஒளி என் மேல் பிரகாசித்தது. ஆனால் அங்கே அந்த துக்ககரமான ஸ்தலத்தில் உள்ள வாசலண்ட இயேசுவானவர் நடந்து சென்றார். அவர் தேவகுமாரனாய் இருந்தார் என்று ஒவ்வொரு காரியமும் சாட்சி பகர வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் நோவாவின் நீடிய பொறுமையான நாட்களில் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருந்தது. வாசலை தட்டுகிறார் அவர். ஏனோக்கு ஒருவரை குறித்து பேசுகிறானே, அவர்தான் நான் சர்பத்தின் தலையை நசுக்க வேண்டியிருந்த ஸ்திரீ நித்தாயிருக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான் அப்பால் உள்ள கல்வாரியில் மறித்தேன். நான் என்னுடைய சபையை கிரயத்துக்கு கொண்டேன். ஏனோக்கு ஒருவரை குறித்து பேசினானே, நான் தான் அவர் என்றார். அவர்கள் இரக்கமின்றி நம்பிக்கையின்றி இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் மீறி நடந்திருந்தனர். அவர்களுடைய முகத்திற்கு முன்னரே வாசலானது அடைக்கப்பட்டது. அதற்கு கீழ்ப்பகுதியோ பிசாசுகளின் மண்டலமாயிற்று. அதற்கும் கீழே பாதாளத்தின் வாசல்களாயிற்று. அவர் வாசலை தட்டுகிறார். அவர் கல்லறையில் இருந்த போது அவருடைய சரீரம் உயிர்த்தெழுதலுக்காக காத்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவர் நீதி உள்ளோரும் அநீதி உள்ளோரும் செல்கிற ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்தார். இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் ஒன்று இந்த ஸ்தலத்திற்கு அல்லது மற்றொரு ஸ்தலத்திற்கு செல்வீர்கள். அவர் பாதாளத்தின் வாசலை தட்டுகிறார். அவர் தட்டின போது பிசாசே வந்தார். அப்பொழுது அவர், ஓ முடிவாக நீ இங்கேயே வந்து விட்டாயே, நான் ஆபேலை கொன்ற போதே நான் உன்னை கொன்று விட்டேன் என்று நிச்சயமாக எண்ணியிருந்தேன் என்று அவன் கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. நீங்கள் பாருங்கள், அந்த வித்து ஏதேன் தோட்டத்தில் வாக்களிக்கப்பட்ட போது பிசாசு அந்த வித்தை அழிக்க தொடர்ந்து முயன்று வந்தார். ஆபேலின் மரணமும் சேத்தின் வருகையும் கிறிஸ்துவின் மரணம் அடக்க முயற்சித்ததாயிருந்தது. அந்த வித்து தொடர்ந்து வர வேண்டும். அவரோ அதை அழிக்க முயற்சித்தான். அவன், நான் ஆபேலை கொன்ற போது உன்னை அழித்து விட்டேன் என்ற எண்ணியிருந்தேன். நான் தீர்க்கதரிசிகளை கொன்ற போது உன்னை அழித்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டேன். நான் யோவானை சிறை சேர்ந்த மனித போது உன்னை அழித்து விட்டேன் என்ற நிச்சயத்தோடு இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ எல்லாவற்றுக்கும் பிறகே நீ வந்துள்ளாய். நான் இப்பொழுதோ உன்னை வென்று விட்டேன் என்றான். ஓஹோ என்ன அவர் சத்தானே இங்கே வா என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அவர் இப்பொழுது எஜமானாயிருக்கிறார். சத்தானின் பக்கவாட்டில் தொங்கிக் கொண்டிருந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய அந்த திறவுகோலை அவர் தம்முடைய கரம் நீட்டி பற்றி பிடிப்பதை என்னால் காண முடிகிறது. மேலும் அவர், நான் உனக்கு முன்னறிவிப்பை தெரிவிக்க விரும்புகிறேன். நீ இவ்வளவு காலம் முழுமையாக பொய்யுரைத்து ஏமாற்றி வந்தாய். நான் ஜீவனுள்ள தேவனுடைய கன்னிப்பிறப்பின் குமாரனாய் இருக்கிறேன். என்னுடைய ரத்தம் இன்னமும் சிலுவையில் ஈரக்கசிவோடு உள்ளது. முழு கடனும் செலுத்தப்பட்டாயிற்று. உனக்கு இனிமேல் எவ்வித உரிமையுமே கிடையாது. நீ துகிலுரியப்பட்டிருக்கிறாய். அந்த திறவுகோள்களை என்னிடம் கொடு என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அது உண்மை. மேலும் அப்படியே சுற்றி திரும்பி தன்னுடைய காலினால் ஒரு நல்ல வலுவான உதவி அவனுக்கு கொடுத்து கதவை வேகமாக இழுத்து அடித்து மூடிவிட்டு அங்கேயே தரித்து கிட, இது முதற் கொண்டு நான் தான் என்று கூறுவதையும் என்னால் கேட்க முடிகிறது. இப்பொழுது அவர் ராஜ்யத்திற்கான திறவுகோள்களை உடையவராய் இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் அவைகளை பேதுருவிடத்தில் கொடுத்து விட்டார். நாம் எல்லோரும் அதை காலையில் தண்ணீர் ஞானஸ்தானத்தில் புரிந்து கொண்டோம். ஆனால் அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருந்தார். அவர் அவைகளை எடுத்துக் கொண்டார். அவர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்றார். பேதுருவோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உடையவனாய் இருந்தான். சாத்தான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாய் இருந்தான். ஆனால் இப்பொழுதோ ஏசபைகளை பெற்றுக் கொண்டு அவரே எஜமானாய் இருக்கிறார். இதோ அவர் அங்கிருந்து புறப்பட துவங்குகிறார். இது ஈஸ்டர் தினமாய் உள்ளது. நேரமோ துரிதமாக கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு மற்றொரு குழு இருக்கிறது. யோபு எங்கே இருக்கிறான்? ஆபிரகாம் எங்கே இருக்கிறான்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தையை நம்பியிருந்த நபர்கள் எங்கே இருக்கின்றனர்? அவர் அவர்களை மறந்து விட்டாரா? மரணம் அவர்களை அடியோடு அழித்து போட்டு விட்டதா? அதை குறித்தெல்லாம் அவ்வளவுதானா? இல்லையே, இல்லவே இல்லை. தேவன் தன்னுடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். என்னால் அவரை காண முடிகிறது. நாம் பரதேசிக்குள்ளாக ஒரு சிறு கண்ணோட்டப்படும்படியாக அங்கு நோக்கி பார்ப்போமாக. சாராளும் ஆபிரகாமும் சுற்றி நடந்து வருவதை நான் காண்கிறேன். கொஞ்சம் கழித்து யாரோ ஒருவர் வாசலண்டை நிற்கிறார்.
Abraham goes and opens the door. Said, honey, come here.
அப்பொழுது ஆபிரகாம் சென்று கதவை திறந்து, தேரே இங்கே வா, இங்கே பார். அந்த நாளில் சிந்தூர மரத்தின் கீழே என்னோடு நின்ற அந்த ஒருவர் இவர்தான் என்றார். அவர் ஆபிரகாமருடைய தேவனாயிருந்தார்.
Just then I can see Daniel.
அதன் பின்னர் தானியேல் அவருடைய தோளை பார்த்து, நான் இங்கே நின்று கொண்டிருப்பது எவ்வளவு ரட்சிக்குமோ அவ்வளவு ரட்சிக்குமாய். கைகளால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து கொண்டு வந்த அந்த கல்தானது என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. யோபு எழும்பி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் என்றோ ஒரு நாள் அவர் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிவேன் என்று நான் கூறின என்னுடைய மீட்பர் அவரே. என்னுடைய சரீரம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சிறு கரண்டி அளவு கொண்ட சாம்பலாயிருக்கலாம். ஆனால் இப்பொழுதிலிருந்து இன்னும் 15 நிமிடத்துக்குள்ளாக நான் என் சரீரத்தை மீண்டும் பெற்று அதில் இருப்பேன். அது அவர் நான் என்று கூறுவதை நான் காண்கிறேன். அங்கு மேல் நோக்கி பார்த்து நான் இதே நபரைத்தான் பூமியிலிருந்து ஆகாயத்தை கெழுமின சக்கரத்தின் நடுவில் உள்ள சக்கரத்தில் கண்டேன் என்றான். ஓ என்ன, அதன் பின்னர் ஏனோக்கு வருகிறான். ஏனோக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுமான்களோடு அவர் வருகிறதை நான் கண்டேன் என்றான். அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுமான்கள் காத்துக் கொண்டிருந்தனர். நிச்சயமாகவே அவர்கள் பாவ நிவர்த்தியின் ரத்தத்தின் கீழ் இருந்தனர். அவர்களால் தேவனுடைய சமூகத்திற்குள் பரலோகத்தின் தேவனடை செல்ல முடியவில்லை. ஏனென்றால் வெள்ளாடு மற்றும் சபரியாட்டின் ரத்தமானது பாவத்தை போக்க முடியாது இருந்தது. ஆனால் அவர், என் சகோதரர்களே, நீங்கள் நினைக்கிற அந்த ஒருவர் நான் தான். நான் ஸ்தேயிருத்தாயிருக்கிறேன். நான் தாவீதின் குமாரனாயிருக்கிறேன். நான் தேவகுமாரனாயிருக்கிறேன். நான் தான் அந்த கன்னிப்பிறப்பான ஒருவர். என்னுடைய இரத்த மதத்தாக பாவநிவர்த்தி செய்துள்ளது. நீங்கள் செம்மறியாடு மற்றும் வெள்ளாட்டின் ரத்தத்தின் கீழ் காத்திருந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ என்னுடைய ரத்தம் பாவநிவர்த்தி செய்கிறது. எனவே நீங்கள் விடுதலையாயிருக்கிறீர்கள். நாம் மேலே எழுப்பி செல்வோமாக. ஏறக்குறைய உயிர்த்தெழுதல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றார். இன்றிரவு 1900 ஆண்டுகளுக்கு முன்பு சம்பவித்ததை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாம், ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் எங்களுடைய சரத்தில் எழும்பி வருவதை சாராளும் நானும் அவ்வளவா விரும்பினோம். நாங்கள் உங்களுடைய பாதையில் செல்லும் போது சில இடத்தில் நாங்கள் சற்று நின்று பார்ப்போமே, ஆனால் நீர் அதை விரும்புவீரா என்று கேட்பதை என்னால் கேட்க முடிகிறது. அதற்கு அவரோ, ஏன் விரும்ப மாட்டேன், நிச்சயமாக விரும்பாமல் இருப்பேனா? நான் என்னுடைய சீஷர்களோடு ஏறக்குறைய 40 நாட்கள் தரித்திருக்க போகிறேன். எனவே சுற்றுமுற்றும் பாருங்கள், ஒவ்வொரு காரியமும் எப்படி காணப்படுகிறது என்று பாருங்களேன் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அந்த மகிமையான உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் காலையில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் யாவரும் அந்த காலையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தபோது பரிசுத்த மத்தேயு 27 அதிகாரத்தின்படி பூமியின் தூளில் நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் எழும்பி கல்லறைகளை விட்டு வெளியே வந்தனர் என்று வேதம் கூறியுள்ளது. அது யாராயிருந்தது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு என்ற ஒரு நாள் மீட்பர் பூமியின் மேல் நிற்பார் என்று ஆவிக்குரிய பிரகாரமாய் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாட்டின் மூலமாய் அவர்கள் அதை அறிந்திருந்தனர். அது அவர்களால் அந்த நித்திரையடைந்தவர்களின் முதற்பலனாய் இருந்தது. அங்கே அவர்கள் நகரத்திற்குள் நடந்து சென்றனர். சாராளும் ஆபிரகாமும் முழு வாழ்வுமாக அழகாக முழுமையான ஜீவனை கொண்டவர்களாக, இனி ஒருபோதும் வயோதிபம் அடையாதவர்களாக, இனி ஒருபோதும் சுகவீனம் அடையாதவர்களாய், இனி ஒருபோதும் பசி அடையாதவர்களாய் தங்களுடைய சரீரங்களில் சுற்றி நடந்து வருவதை என்னால் காண முடிகிறது. காய்பாவோ அங்கு நின்று கொண்டு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு நாள் அங்கே ஏதோ ஒரு காரியம் சம்பவித்ததாயிருந்தது. இந்த தேவாலயத்திற்குள்ளே காணப்படுகிற இந்த அலங்கோலத்தை சற்று பாருங்களேன். நாம் யாராவது ஒருவரை கொண்டு வந்து அந்த தேவாலய திரைச்சிலையை தைக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அந்த வலிமீடம் நிலைவாய் கவிழ்க்கப்பட்டதை பாருங்கள். என்ன சம்பவித்தது? அந்த ஆள் ஜோதிடராய் இருந்தாரா? அவர் ஒரு சூனியக்காரராய் இருந்தாரா? இல்லை என்றால் என்ன சம்பவித்தது? ஜோசிபஸ், இங்கே வா. அங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த வாலிப தம்பதியினர் யார் என்று சொல்லுங்களேன் என்கிறான். ஆபிரகாமோ, சாராளே, நாம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு விட்டோம். எனவே நாம் இங்கிருந்து வெளியேறுவதே மேலானது என்று கூறினான். அநேகருக்கு காணப்பட்டனரே, அவர்கள் யாவருக்கும் காணப்படவில்லை. முடிவிலே கவனியுங்கள், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு நாள் அவர்கள் விஜயம் செய்தனர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் அவர்கள் யாவரும் அந்த தாய்நாட்டிற்கு விஜயம் செய்தனர். இயேசுவானவர் உன்னதத்திற்கு ஏறி போகையில் நீங்களோ சகோதரம் அது கற்பனையா என்று கேட்கலாம். இல்லை ஐயா, நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் அதற்கான வேத வாக்கியங்களை உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன். அவர் மேலேறி செல்ல துவங்கும் போது அவர்கள் அவரை மாத்திரம் கண்டனர். ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவரோடு சென்றனர். ஏனென்றால் வேதமோ அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று கூறியுள்ளது. அவர் மேலேறி செல்கையில் அவர் தம்முடைய சபையோடு இணைகிறது என்னால் காண முடிகிறது. இசை இசைத்துக் கொண்டிருந்த அந்த குழுவில் இருந்த இரண்டு தூதர்கள் அங்கு திரும்பி வந்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கிறீர்கள்? ஏனென்றால் எடுத்துக் கொள்ளப்பட்ட இதே இயேசுவானவர் மறுபடியும் வருவார் என்று கூறினர். நிச்சயமாகவே பின்னர் அவர்கள் மீண்டும் அந்த ஊர்வலத்தில் இணைந்து கொள்ள அவசரமாக சென்று விட்டனர். ஆகாய மண்டலத்தினூடாக இயேசுவும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சென்றனர். அவர்கள் சந்திரனை கடந்து சென்றனர். அவர்கள் சூரியனை கடந்து சென்றனர். அவர்கள் நட்சத்திரங்களை கடந்து சென்றனர். And when they got inside of that great, beautiful white heavens, the Old Testament saints screamed out, quoting scripture, lift up. அவர்கள் அந்த மகத்தான காட்சிக்குள், அழகான வெண்மையான ஆகாய மண்டலங்களுக்குள் பிரவேசித்த போது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோ, அனாதி கதவுகளே உயருங்கள், உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், உயருங்கள், மகிமையின் ராஜா உபரேசிப்பார் என்ற இந்த வேதவாக்கியத்தை மேற்கோளிட்டு கூச்சலிட்டனர். அப்பொழுது பரலோகத்தின் படிக்கட்டுகளின் கைப்படி கம்பிகள் அண்டை எல்லா தூதர்களும் ஒன்று கூடி யார் இந்த மகிமையின் ராஜா என்று கேட்டனர். அதற்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்துவான்களோ, அவர் சேனைகளின் கர்த்தரானவர், யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவராமே, ஒரு ஜெயவீரராயிற்றே என்று பதில் உரைத்தனர். அப்பொழுது தேவதூதன் அந்த பெரிய பொத்தானை அடுத்த புத்துக்களினாலான வாசல்களும் சுழன்று திறந்தன. அப்பொழுது இந்த மகத்தான பெரிய பராக்கிரம் உள்ளவரான ஜெயவீரர் நேராக எருசலேம் நகரத்தினூடாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்துவான்களை கொண்டு வருகிறார். தூதர்களின் கூட்டம் இசைத்துக் கொண்டும் ஆரவாரமிட்டுக் கொண்டும் இருக்கின்றனர். அவர் பராக்கிரம் உள்ள ஜெயவீரராய் இருந்தாரே, அவருடைய பக்கவாட்டில் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்கள் தொங்கிக் கொண்டிருக்க, அவர் சிங்காசன தண்டைக்கும் தாம் விட்டு வந்த மகிமையின் சலங்களுக்கும் நேராக சென்றார். அப்பொழுது அவர், பிதாவே இதோ இவர்கள் இருக்கிறார்கள், என்றும் ஒரு நாள் நான் வருவேன் என்ற உங்களுடைய வார்த்தையின் பேரிலான விசுவாசத்தில் அவர்கள் விசுவாசம் கொண்டிருந்தனர். நான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தேன் என்று கூறினார். சகோதரனே, அது என்னவா இருந்தது? அவர் யுத்தத்தில் இருந்து வந்தார் என்று காண்பிக்கும்படியாக அவர்தமுடைய கையில் தழும்புகளை உடையவராய் இருந்தார். உன்னதத்தில் உள்ள தேவனுக்கே மகிமை, அவரே அந்த பராக்கிரம் உள்ள ஜெயவீரராய் இருக்கிறாரே. அவர், பிதாவே இதோ அவர்கள் இருக்கிறார்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றார். அப்பொழுது அவரோ, குமாரனே, நான் உங்களுடைய சத்திரக்களை உங்களுக்கு பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. சகோதரனே, என்றோ ஒரு நாள் அவர் மீண்டும் வருவார். அப்பொழுது அது என்னே ஒரு நாளாயிருக்கும். அவர் கல்லறையில் இருந்த போது அவர் வீணாயிருக்கவில்லை. அவர் அங்கே வெறுமன மறித்தவராய் படுத்துக் கொண்டிருந்தார் என்றே நாம் நினைக்கிறோம். ஆனால் அவரோ இன்னும் தாழ இறங்கி ஜெயங்கொண்டு, அவர் தாழ இறங்கி சாத்தானிடமிருந்து திறவுகோள்களை கைப்பற்றினார். அவர் இன்றைய மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறார். எனவே அவர், நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்றார். என்னுடைய அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றிரவு உண்மையாகவே அதை குறித்து சிந்தித்து பார்த்துள்ளாயா என்றே நான் ஆச்சரியப்படுகிறேன். அவர் பிழைக்கிறபடியால் மாத்திரமே நீங்கள் பிழைக்கிறீர்கள் என்று நீங்கள் தெளிவாக உணர்கிறீர்களா? நீங்கள், தேவனே, இதோ நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன், என்னிடத்தில் இரக்கமாயிரும் என்று கூறி உன்னையே ஏறெடுத்து படைக்கும் அளவிற்கு அதை போதுமான அளவு மனதார உணர்ந்துள்ளீர்களா? நீங்கள் எப்போதாவது அந்த எல்லாவற்றுக்கும் போதுமான பலியை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அவரை நேசித்தீர்கள் என்று எப்போதாவது நீங்கள் அவரிடத்தில் கூறியிருக்கிறீர்களா? நீங்கள் தவறு செய்யும் போது அது உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறதா? இப்பொழுது நீங்கள் அந்த அனுபவத்திற்குள் ஒருபோதும் வராமல் இருந்தால் இந்த கல்லறை இடுதலின் போதாவது வருவீர்களா? நம்முடைய நேரமோ கடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே அருமையான உணர்வாய் உள்ளதே. ஆனால் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதோ, நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக எப்போதுமே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நாம் ஜபத்துக்கு சற்று நேரம் நம்முடைய தலைகளை தாழ்த்துகையில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா என்றே நான் எதிர்பார்க்கிறேன். சகோதரி கெட்டி அவர்களே, உங்களுக்கு விருப்பமானால் பிளவுண்ட கற்பாறைகளுக்கு மத்தியில் என்ற அந்த பாடலை நீங்கள் வைத்திருந்தால் அதை வாசியுங்கள். சரி, வேறு எந்த பாடலாக இருந்தாலும் வாசியுங்கள். உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நான் உங்களை ஒரு உண்மையான கேள்வி கேட்கப் போகிறேன். நண்பர்களே, நினைவில் இருக்கட்டும், பாவியானாலும் அல்லது பரிசுத்தமானாயிருந்தாலும் நாங்கள் உங்களை அடக்கம் பண்ணும் போது நீங்கள் ஜீவிக்காமல் இருக்க போவதில்லை. உங்களுடைய ஆத்மா எங்கோ உள்ளது. இப்பொழுது இயேசுவானவர் வேத வாக்கியங்களின்படி இரண்டு ஸ்தலங்களையுமே விஜயம் செய்தார். இன்றிரவு நீ மரித்து போவாயானால் அவர் உன்னை எங்கே கண்டறிவார்? நீ புறக்கணித்திருக்கிறபடியால் உனக்கு முன்னால் அடைக்கப்பட்ட இரக்கத்தின் வாசலை நீ உடையவனாயிருப்பாயா? அவர் ஒரு ரட்சகராய் மாத்திரமல்லாமல் அவர் ஒரு நியாயாதிபதியாயும் இருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். நீங்கள் இப்பொழுது நியாயாதிபதியாயிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி அவரை நியாயந்திருக்கிறீர்கள்? அவர் இப்பொழுது உங்களுடைய ரட்சகராயிருக்கட்டும். ஒரு சிறு கதை என்னுடைய நினைவிற்கு வருகிறது. கொஞ்ச காலத்திற்கு முன்னர் ஒரு சிறு பையன் ஒரு குதிரை வண்டிக்குள் அமர்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது வீதியில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்தபடியால் குதிரைகள் தப்பி பிடிக்கும்படி ஒரு மலைப்பாங்கில் உள்ள செங்குத்தாறு பாறையின் மீது ஓடிக்கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு வாலிப மாடு மேய்க்கும் பையன் அந்த குதிரைகள் ஓடி மலையில் உள்ள ஒரு செங்குத்தான பாறையின் முனையிலிருந்து கீழே விடுவதற்கு முன் அந்த வண்டியை பற்றி பிடித்து நிறுத்திவிட்டான். ஏனென்றால் அந்த வண்டிக்குள் ஒரு குழந்தை இருந்தது. எனவே அவன் அந்த சிறு குழந்தையுடைய ஜீவனை காப்பாற்றிவிட்டான். அதன் பின்னர் அநேக வருடங்கள் கழித்து அந்த சிறு குழந்தையாய் இருந்தவன் நீதிமன்ற வளாகத்தில் நின்று கொண்டிருந்தான். இந்த சிறு குழந்தையாய் இருந்த பையன் தவறான பாதையை தெரிந்து கொண்டு குற்றமுள்ளவனாகி சட்டத்துக்கு விரோதமான ஒரு குற்றத்தையும் புரிந்துவிட்டிருந்தான். அவன் குடித்துக் கொண்டும் சூதாடிக் கொண்டும் இருந்த போது ஒரு மனிதனை சுட்டுவிட்டான். எனவே அவன் குற்றவாளியானபடியால் குற்றவாளியாய் பிடிக்கப்பட்டான். அப்பொழுது நீதிபதி எழுமி நின்று, நீ மறிக்கும் மட்டாய் உன்னை தூக்கிலிடும்படி நான் உனக்கு தீர்ப்பளிக்கிறேன் என்று கூறிவிட்டார். அந்த வாலிப மனிதனோ, நீதிபதி அவர்களே என்றான். மேலும் அவன் நீதிமன்ற விதிமுறையை மீறி அவன் அந்த குற்றவாளி கூட்டிலிருந்து குதித்து இரக்கத்திற்காக நீதிபதியினுடைய பாதத்தண்டை விழுந்தான். அப்பொழுது அவன், நீதிபதி அவர்களே, என்னுடைய முகத்தை நோக்கி பாருங்கள், என்னை உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டான். அதற்கு அவரோ, இல்லை மகனே, எனக்கு தெரியவில்லை என்று கூறினார். அப்பொழுது அவன், அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் விபத்துக்குள்ளாகும்படி ஓடின ஒரு குதிரை வண்டியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிறு பையனுடைய ஜீவனை நீங்கள் காப்பாற்றினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், அது எனக்கு நினைவிருக்கிறது என்று கூறினார். அப்பொழுது அவன், நான் தான் அந்த பையன் என்றான். மேலும் அவன், நீதிபதி அவர்களே, அப்பொழுது நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள், எனவே இப்பொழுதும் என்னை காப்பாற்றுங்களே என்று கூறினான். அதற்கு நீதிபதியோ அவனை நோக்கி பார்த்து, மகனே, அந்நாளில் நான் உன்னுடைய இரட்சகராக இருந்தேன், இந்நாளிலோ நான் உன்னுடைய நியாயாதிபதியாக இருக்கிறேன் என்று கூறிவிட்டார். இன்றைக்கு அவர் உங்களுடைய இரட்சகராய் இருக்கிறார். பாவியே, நாளை அவர் உன்னுடைய நியாயாதிபதியாய் இருக்கலாம். இசையானது இசைக்கப்படும் போது இப்பொழுதே நாம் அதை குறித்து சிந்தித்து பார்ப்போமாக. ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். அதை ஆதாரமாக கொண்டே தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருங்கள். இப்பொழுது இன்றிரவு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் துரிதமாக, தேவரே, ஒரு பாவியான என்னிடத்தில் இரக்கமாயிரும், நான் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக வர விரும்புகிறேன், நான் சபையில் சேர்ந்து கொள்ளவும் இடம் விட்டு இடம் ஓடவும் முயன்று வந்தேன், நான் மறுபடியும் பிறக்க விரும்புகிறேன். சகோதரன், நாம் சற்று முன் பேசினதை குறித்து ஆவிக்குறி வெளிப்பாட்டினால் கிறிஸ்து தம்மை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை என் இதயத்தில் நான் அறிந்து கொள்ளும் அனுபவம் எனக்கு தேவை. எனக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடு தேவை. என் இதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னை உயிர்ப்பித்து எனக்கு நானே விளக்கிக் கொள்வதை காட்டிலும் அதிகமாக கிறிஸ்துவை எனக்கு தத்ரூபமாக விளக்கி காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சகோதரன் பிரணாம், நான் அந்த அனுபவத்தையே வாஞ்சிக்கிறேன். நான் என்னுடைய கரத்தை உயர்த்தும் போது நீர் எனக்காக ஜெபிப்பீரா என்று கூறுவீர்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? பெண்மணியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, அங்கே பின்னால் உள்ள உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாய் உள்ளது. ஐயா, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாய் உள்ளது. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது உங்களுடைய கரம் மேலே உயரட்டும். நீங்கள் எப்படி வெட்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள் நண்பரே? அதை போன்றே அப்பேற்பட்டதை உன்னால் புறக்கணிக்க முடியுமா? நினைவிருக்கட்டும். ஓ, நீங்களோ சகோதரனாம், பிரசங்கிமார்கள் அநேக வருடங்களாக பிரசங்கித்திருக்கிறார்கள் என்று கூறலாம். ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் அவர்கள் பிரசங்கிப்பதை விட்டுவிடப் போகிறார்கள் என்பதை நான் அறிவேன். காரியங்கள் காணப்படுகிற விதத்தில் பார்த்தால் அது சரியாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய கடைசி பிரசங்கத்தை கேட்க போகிறீர்கள். மனதிறந்து பேசுகிறேன், இது நீங்கள் கேட்கும் கடைசி பிரசங்கமாய் இருக்கலாம். ஓ, நீங்களோ நான் வாலிபமாய் இருக்கிறேன் என்று கூறலாம். அது ஒரு பொருட்டல்ல. மரணத்திற்கு முகதாட்சியமோ அல்லது வயதோ அல்லது சாமர்த்தியமோ கிடையாது. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவதன் மூலம் இப்பொழுதே அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவரே, என்னிடத்தில் இரக்கமாயிரும் என்று கூறுவீர்களா? இங்குள்ள இந்த மற்றவர்களோடு உங்களுடைய கரங்களையும் உயர்த்தி இப்பொழுதே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? பின்மாற்றமடைந்த எவரேனும் இருந்தால், தேவனே, என்னிடத்தில் இரக்கமாயிரும், நாளை தினமானது எனக்கான ஒரு புதிய உயிர்த்தெழுதலாய் இருக்கும்படியாக நான் இன்றவே கிறிஸ்துவனிடத்திற்கு திரும்பி வர விரும்புகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? உங்களுடைய கரத்தை மேலே கொண்டு சென்று என்னிடத்தில் இரக்கமாயிரும், நான் இப்பொழுதே வர விரும்புகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி, நான் ஒரு பின்மாற்றமடைந்தவனாய் இருந்து வந்துள்ளேன், ஆனால் இன்றிரவோ என்று கூறுங்கள். பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாய் உள்ளது. நான் கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வேன். நான் இன்றிரவே அவரை ஏற்றுக்கொள்வேன். நான் தேவனை விட்டு அநேக வருடங்களாக தூர அலைந்து திரிந்து வந்தேன். ஆனால் நான் இப்பொழுதே வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பழைய ஜீவியம் முடிவடையும்படியாகவும் இது உங்களுக்கான ஒரு புதிய உயிர்த்தெழுதலாய் இருக்கும்படியாக இன்றிரவே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த பெண்மணி தன்னுடைய அறிக்கையிடுதலை செய்ய பீடத்தண்டை நிற்கும்படியாக மேலே வந்து கொண்டிருக்கிறார். வேறு எவரேனும் தங்களுடைய அறிக்கையிடுதலின் பேரில் இங்கு வந்து தங்களுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ள அவளோடு கூட இங்கு மேலே வர விரும்புகிறீர்களா? நீங்கள் எழும்பி நின்று மேலே பீடத்தண்டை வருவீர்களா? பீடம் திறந்தே உள்ளது. நிச்சயமாகவே நேராக மேலே வாருங்கள். நீங்கள் இங்கு நின்று ஜெபிக்க விரும்பினால் அது சரியாயிருக்கும். வாருங்கள், நீங்கள் வருவீர்களா? உங்களுடைய விசுவாச அறிக்கையின் பேரில், தேவகுமாரனில் உள்ள உங்களுடைய விசுவாசத்தின் பேரில் நீங்கள் இப்பொழுது வருவீர்களா? சரி, அது உங்களை பொறுத்தது. உங்களுக்கு நினைவிருக்கட்டும், நீங்கள் அது ஒருவராய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பாவியாய் இருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு பின்மாற்றமடைந்தவராய் இருக்கிறீர்களா? நீங்கள் குளிர்ந்து போய் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போய்விட்டீர்களா? நீங்கள் இப்பொழுதே அவரோடு புதியதாய் எழுப்பப்பட வேண்டும் என்றும் புதியதாக ஜீவியத்தை துவக்க வேண்டும் என்றும் விரும்புகிறீர்களா? அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்களோடு நீண்ட காலமாக கணவனும் மனைவியுமாய் இருந்து வந்தும் உங்களுடைய வீட்டில் உண்டாகும் குழப்பங்களை கொண்டவர்களாய் உள்ள உங்களை குறித்து என்ன? நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த காரியத்தை இப்பொழுதே தேவனோடு சரிபடுத்திக் கொள்ள வரமாட்டீர்களா? இந்த ஈஸ்டரானது உண்மையாகவே உங்களுக்கான ஈஸ்டராயும் ஒரு புதிய இல்லத்தை துவங்குகிறதுமாயும் இருப்பதாக. நீங்கள் சபையிலிருந்து வீட்டுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவு சிறப்பாக ஜீவிக்க முயன்றும் உங்களுடைய குடும்பத்தினரை ஒருபோதும் ஒன்று சேர்த்து ஜெபிக்கும்படி கொண்டு வர முடியாமலும் உங்களுடைய வீட்டில் ஒருபோதும் ஜெபமே செய்ய இயலாதவர்களாக இருந்து வருகிற உங்களை குறித்து என்ன? அந்த காரணத்தினால் நாம் இளைஞர்கள் புரிகின்ற தீய செயல்களையும் நாம் பெற்றுள்ள இந்த காரியங்களையும் உடையவர்களாக இருக்கிறோம். அந்த காரணத்தினால் தான் அமெரிக்க இல்லங்கள் ஒற்றுமை குழந்தைகளாக காணப்படுகின்றன. இன்றிரவே புதியதாய் துவங்க நீங்கள் வரமாட்டீர்களா? நீங்கள் அதை செய்வீர்களா? நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நினைவிருக்கட்டும், நான் இப்பொழுது உங்களுடைய ஊழியக்காரனாயிருக்கிறேன். ஆனால் அந்நாளிலோ நான் ஒரு சாட்சியாயிருப்பேன். நாம் இப்பொழுது ஜபத்துக்காக நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில், எங்களுடைய ஸ்தோத்தரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்துள்ளபடியான மிக முக்கியம் வாய்ந்ததான புனிதமான பயபக்திக்குரிய முறையில் இந்த கூட்டத்தாரை இன்றிரவு உம்மண்டை கொண்டு வருகிறோம். நாங்கள் தாழ்மையாய் உம்முடைய சிங்காசனத்தை அணுகுகிறோம். இன்றிரவு இந்த செய்தியின்படி அந்த மகத்தான கல்லறையிடுதலுக்கு பின்னரும் அவர் ஒருபோதும் அமைதியாய் படுத்திருக்கவில்லை. அவருடைய ஆத்மாவானது பூமியின் கீழே உள்ள தாழ்வான மண்டலங்களுக்குள்ளாக சென்று தேவனுடைய பணியை செய்து முடித்தது. அவர் அதை செய்யும்படிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அடுத்த நாள் காலை அவர் மேலே உள்ள மண்டலங்களினூடாக சென்று தம்முடைய உயிர்த்தெழுதலில் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயங்கொள்வதை நாங்கள் கண்டறிகிறோம். ஆனால் அவர் ஈஸ்டர் காலையில் எங்களை நீதிமான்களாக்குவதற்காகவே வெளியே வந்தார். பாவ மனுஷர்களை குற்றவாளிகள் என்று உள்ளத்தில் உணர்த்தும்படியாகவே பரிசுத்த ஆவியை திரும்ப அனுப்பினார் என்று நாங்கள் கண்டறிகிறோம். கர்த்தாவே, உமக்கு முன்பாக நினைவு கூறப்பட வேண்டும் என்று தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களுக்காக இன்றிரவு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றும் உம்மை விசுவாசிக்கிறார்கள் என்ற அவர்களுடைய தீர்மானம் இன்றிரவு அவர்களுடைய இருதயத்தில் இருந்து உண்டாவதாக. அவர்கள் இன்றிரவு பரிசுத்த ஆவியினால் வாக்குத்தத்தின் முத்திரையினால் முத்திரையிடப்படுவார்களாக. பிதாவே, இதை அருளும். நாங்கள் இன்றிரவு இந்த செய்தியோடு அவர்களை உம்மண்டை ஒப்புவிக்கிறோம். இதனை கேட்டிருக்கிறவர்களுக்கு இது ஆசீர்வாதமாயிருப்பதாக. கர்த்தாவே, அவர்கள் இதை தங்களோடு தங்களுடைய இல்லத்திற்கு கொண்டு சென்று தங்களுடைய இதயத்தில் ஆழமாய் பதித்துக் கொள்வார்களாக. அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் பேரில் ஜீவிப்பார்களாக. பிதாவே, இதை அருளும். ஏனென்றால் நாங்கள் இதை கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.